ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் 12 சூத்திரம். வழங்குபவர் சிவ முருகலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஒருத்தன் கேட்டான், என்ன சார் சிவம் எல்லா பொருளையும் கலந்திருக்கிற, சிவம் கலவாத பொருளும் தான் கிடையாது, ஜீவன் முக்தர்களுக்கு விருப்பு வெறுப்பு உண்டா கிடையாது. ஜீவன் முக்தர்களுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாதுன்னா அவங்க எல்லா இடத்திலையும் கலந்திருக்கிறான் சிவன் என்பதை உணர்ந்திருக்கும் பொழுது இந்த ரெண்டு இடத்துல மட்டும் ஏன் வழிபடுதாங்க அப்படின்னு கேட்டாங்க. சிவம் இல்லாத பொருள் உண்டா? எல்லா பொருளையும் சிவம் கலந்திருக்கிறான். அப்ப எல்லா பொருளையும் சிவமாக வழிபட வேண்டியதானே? ஏன் இந்த இரண்டு இடங்களில் அவருடைய வழிபாடு நிற்கிறது என்று கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. இவர்கள் இவ்வாறு இரண்டு இடங்களில் வழிபடுவதற்கு காரணம் எது? காரணம் என்ன என்றால், அவன் சிவபெருமான் மற்ற இவ்விடங்களில் இந்த ரெண்டு இடங்களிலையும் பிரகாசமாய் நிற்கிறான், விளங்கி தோன்றுகிறார். அல்லாத இடத்து அப்பிரகாசமாய் நிற்கிறார், எல்லா பொருளையும் மறைஞ்சு நிற்கிறார். இந்த இரண்டு பொருள்ல விளங்கி தோன்றுகிறார் சிவபெருமான். இரண்டு இடங்களில் விளங்கி தோன்றுகிறார், மற்ற இடங்களில் மறைந்து. எல்லா இடத்துலையும் இருக்கா? எல்லா பொருளையும் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் என்றாலும் கூட இந்த இரண்டு இடங்கள் அவர்களுக்கு சிவத்தை நினைவுபடுத்திடும். ஏன்னா அந்த இரண்டு இடங்களை அவன் விளங்கி தோன்றுகிறான், மற்ற இடங்கள்ல மறைஞ்சிருக்கிறான். அதனால இந்த இரண்டு இடங்கள் அவர்களுக்கு சிவத்தை நினைவுபடுத்தின. அடியவருடைய வேடத்தை பார்த்த உடனே சிவமாகவே நினைத்து வழிபடுவார். ஆலயங்கள்ல சிவலிங்க திருமேனி சிவமாகவே வழிபடுவார்கள். இவ்வாறு அவர்கள் வழிபடுவார்கள். ஏனென்றால் சிவபெருமான் இந்த இரண்டு இடங்களில் விளங்கி தோன்றுகிறான். இந்த ரெண்டும் அவனோடு தொடர்புடைய விளங்கி தோன்றும் இடங்கள். அது உதாரணம் சொல்லும்போது, உதாரணத்தில் வரும் எடுத்துக்காட்டு சொல்லும்போது சொல்லியிருந்தேன். இப்ப என்ன அப்படின்னா, ஒரு பொருள், அந்த பொருளை நேரா பார்த்தாலும் அந்த பொருள் உணர்வு நமக்கு வரும். சில சமயம் அந்த பொருளோட தொடர்புடைய பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் நினைவு வரும். ஒரு பொருளை நாம அனுபவிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பொருளை கண்ணால பார்த்து அந்த பொருளை அனுபவிப்பதும் உண்டு. ஆனா சில நேரங்களில் அந்த பொருளை கண்ணால பார்த்திருக்க மாட்டோம், ஆனா வேறொரு பொருளை பார்ப்போம். அந்த பொருள் இந்த பொருளை நினைவுபடுத்திடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லு. நம்ம வீட்டில் மகன் படிச்சு வேலைக்கு போயிட்டான், அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கலாம், கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தையும் பிறந்துட்டு நல்ல ஆம்பளை பையன், லீவுல ஊருக்கு வந்திருக்கிறான், வேலை பார்க்கறது அமெரிக்கால, குடும்பம் அமெரிக்கால இருக்கு, அப்பா அம்மா இங்க இருக்காங்க. அவன் லீவுல இங்க வந்து ஒரு மாசம் தங்கி இருக்கிறான். தங்கி இருந்தா பேரனோட தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் கொஞ்சம் மகிழ்கிறாங்க, விளையாடுதாங்க, நல்ல நேரம் போது. குழந்தையை கொஞ்சம் மகிழ்கிறார்கள், பேரனை கொஞ்சி மகிழ்கிறார்கள். பேரனை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது, கொஞ்சம் பார்த்த மகிழ்ச்சியை தரும். அப்புறம் ஒரு மாசம் லீவ் முடிஞ்சிட்டு பையன் கிளம்பிட்டான். பையன் கிளம்பிட்டான் அப்படின்னா பேர மருமகள் எல்லாம் ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போனா அவங்க ஊருக்கு போய் ரெண்டு நாள் கழிச்ச பிறகு நாம அங்க பார்த்தா பேர போட்டிருந்த ஒரு சட்டை, அத போட்டு போயிட்டான், கொண்டு போல. பேரையின்மை எப்ப வருவான்? 3 வருஷம் கழிச்சுதான் வருவான். 3 வருஷம் கழிச்சுதான் வரும்போது இந்த சட்டையை திரும்ப போட முடியுமா? போட முடியாது. அதனால இந்த சட்டையை என்ன பண்ணலாம், இந்த ஃபேனு எதையும் துடைக்கிறதுக்கு வச்சுக்கலாம்ல. ஃபேனு, சைக்கிள், பைக்கு துடைக்கிறதுக்கு இந்த சட்டையை வச்சுக்கலாம்ல. வச்சுக்க முடியுதா? இந்த சட்டைய பார்த்த உடனே பேரம் போட்டுட்டு போயிட்டான்னு பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க? எடுத்து நல்லா மடிச்சு எங்க வச்சிருப்பான்? பீரோக்குள்ள பத்திரமா இருப்பான். எதுக்கு எதுக்கு? அழகா அம்மா சொன்னாங்க, சட்டையை பார்க்கும் பொழுதெல்லாம் பேரன் நினைவுக்கு வந்து மகிழ்ச்சி தருகிறான். பார்ப்பது சட்டை, அனுபவிப்பது பேரன். சிவன் முக்தர்கள் பார்ப்பது சிவனடியார், அனுபவிப்பது சிவன். சட்டைய பார்த்துட்டு பேரன் அனுபவிச்சே இல்ல, சட்டையை அனுபவிச்ச. இந்த சட்டை நல்லா இருக்கு, ஆமா இது கிழிஞ்சு போச்சு, இதை புறப்படுற வேண்டியதான், புறப்பட முடியலையே. அப்போ பார்ப்பது சட்டை, ஆனால் அங்க ஒரு மகிழ்ச்சி வருது. எப்படி மகிழ்ச்சி வந்தது? சட்டை எப்படி சார் மகிழ்ச்சியை தரும்? சட்டை எப்படி மகிழ்ச்சி தரும்? சட்டை பேரனை நினைவுபடுத்தி மகிழ்ச்சியை தருகிறது. அதுபோல அதுபோல சிவன் முக்தர்களுக்கு இந்த 2 இடங்களில் சிவம் நினைவுபடுத்தப்படுகிறது. இடத்தை பார்த்தோம்னா எந்த நினைவுக்கு வந்துருது? சிவத்துடைய வேடத்தை பார்த்தோம்னா சிவம் நினைவுக்கு வருது. அவ்வாறு அவர்கள் நினைவுக்கு வருவதால் அவர்கள் அந்த இடங்களில் சிவத்தை வழிபாடு செய்கிறார்கள். உதாரணத்துக்குள்ள போவோம், எடுத்துக்காட்டு. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டாரு, ரொம்ப அருமையான கேள்வி. நாமெல்லாம் வந்து திருநீர் விடும் போதோ உத்தராச்சம் போடும் போதோ சும்மா போட்டுக்கிறோம், வந்து போட்டுக்கிறோம், காத்தி வச்சுக்கிறோம், போட்டுக்கிறோம். கேள்வி கேட்டாரு, நீ சிவனடியாருடைய வேடத்தை எடுத்துக்கொள்கிறாய், உத்தராட்சம் போடுற, இந்த விஷயம் உனக்கு யாரால் கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்க. நீ உத்தராட்சம் போடுற, திருநீர் அணிந்து கொள்கிறாய் என்றால் இதை உனக்கு தந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த எடுத்துக்காட்ட பதில் சொல்றாரு, ஒருவன் இப்பிறவியில் உத்தராட்சம் அணிகிறான் என்றால் அவனுக்கு அது சிவத்தால் தரப்படுகிறது. யார் தரம்? சிவம் யாருக்கு தருகிறதோ அவன் தான் உத்தராட்சம் போடுவான், அணிவான். எல்லாரும் போடப்பட்டாங்க, ஏன் போடப்பட்டாங்க? எல்லாரும் ஏன் போடப்பட்டாங்க? அவங்களுக்கு சிவபெருமான் கொடுக்கல. யாருக்கு சிவபெருமான் இதை அணிய தருகின்றானோ அவன் அவள் மட்டுமே அதை அணிவார்கள். வேடம் என்பது இறைவனால் ஒருவனுக்கு தரப்படுவது. நீ என்னமோ நினைச்சுக்கிட்ட சாதாரணமா, வேடம், சிவ வேடம் யாரால் தரப்படுவது? சிவத்தால் தரப்படுவது. அப்ப ஒருத்தன் கேள்வி கேட்டான், சிவ வேடத்தை சிவன் ஒருவனுக்கு தருகிறான்னா தருவது சிவன் சொல்லிட்டீங்க, சரி ஏன் தருகிறான்னு கேட்டாங்க. நம்ம தான் உத்தராட்சம் போட்டுக்கோங்களே, ஏன் போட்டுக்கோ தெரியுமான்னு கேட்டது. ஏன் அணிஞ்சிருக்கோம்? என்ன காரணம்? சிவச்சின்னமாக அணிக்கிறோம். சிவச்சின்னங்களை ஏன் அணிக்கிறோம்? என்ன சரி, அதையே கொஞ்சம் தெளிவா சொல்லுவோம். நல்ல பதில், நல்ல பதில். இது சிவபெருமானே அணிந்திருப்பது, அதனால் அவன் தர நானும் அணிகிறேன். நல்ல பதில் தான். என்ன அப்படின்னா, வைகண்டர் சொல்றாரு, பெருமான் உனக்கு சிவவேடத்தை தந்தார். ஏன் தந்தார் தெரியுமா? அந்த சிவவேடத்தை அணிபவன் மட்டுமே சிவத்தை உணர்வான். அதனால உனக்கு தந்திருக்காருன்னு என்ன அர்த்தம்? நீ சிவத்தை உணரப்போகிறாய். உத்தராஜ போட்டா என்ன அர்த்தம்? நீ சிவத்தை சிவன் தன்னை உனக்கு உணர்த்த இருக்கிறான். அதுக்கு முன்னோடியாக தான் என்ன கொடுத்தான்? முதல்ல வேடத்தை கொடுப்பான். முதல்ல வேடத்தை கொடுத்தவன் அத்தனை என்ன பண்ணுவான்? தன்னையே கொடுப்பான். தன்னை கொடுப்பதற்காகத்தான் முதல்ல வேடத்தை கொடுத்திருக்கிறான். இதை இங்க சொல்ற இந்த எடுத்துக்காட்டுல, தன் உணர வேண்டி, சிவபெருமானை உயிர்கள் உணர வேண்டும் என்பதற்காக தனது உருவை, சிவபெருமான் அவனுக்கே உரிய சிவ சின்னங்களை தான் கொடுத்து, அவனாக ஒரு உயிருக்கு கொடுத்து தன் உணர தன்னுள் இருத்தலால் இவ்வாறு இந்த சிவசின்னங்களை கொடுத்து அதன் மூலமாக அந்த உயிர் சிவத்தை உணர்கிறது. அவ்வாறு உணரும் உயிரை தன்னுடைய ஞாபகத்துள் சிவபெருமான் அடக்கிக் கொள்கின்றான். தன் உணரும் நேசத்தர்தம்பால், அதனால இந்த சிவ வேடத்தை அணிந்தவர்கள சிவபெருமான் விளங்கி தோன்றுகிறார். சிவவேடத்தை அணிந்தவர்கள் இடத்துல சிவபெருமான் விளங்கி தோன்றுகிறான், மற்ற இடத்துல மறைந்து நிற்கிறான். அப்ப சிவனடியார்கள் வேடத்துல சிவபெருமான் விளங்கி தோன்றுகிறான், மற்றவர்களிடத்தில் சிவனடியார் அல்லாதவர்களிடத்தில் மறைந்து நிற்கிறான். சிவனடியார் அல்லாதவர்களை பார்த்தா சிவசிந்தனை வராது. ஆனா சிவனடியார்கள் சிவ வேடத்தோடு இருக்கும் பொழுது பார்த்தா நமக்கும் சிவ சிந்தனை வரும். அதனால இந்த பாட்டுல சொன்னாரு, தன் உணர வேண்டி, சிவபெருமான் தன்னை உயிர்கள் உணர வேண்டும் என்பதற்காக தனது உருவை, தன்னுடைய சிவ சின்னங்களை தான் கொடுத்து அந்த உயிருக்கு கொடுத்து, தன் உணர அந்த உயிர் சிவபெருமானை உணர தன்னுள் இருத்தலால் தன்னுடைய வியாபகத்தில் அந்த உயிரை அடக்கிக் கொள்கின்றான். அதனால சிவபெருமான் ஒரு உயிருக்கு முக்தி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொன்னா அதற்கு முன்னதாக வேடத்தை கொடுப்பான். அப்படியானால் அந்த வேடம் இறைவனால் நமக்கு இந்த பிறவியில் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், என்ன சொன்னார்? என்ன அப்படின்னா, நமக்கும் இறைவன் முக்தி கொடுக்க காத்திருக்கிறான். தன் உணரும் நேசத்தர்தம்பால், சிவத்தை உணர்ந்து நிற்கின்ற அன்பு வயப்பட்ட அவர்கள் நிகழும் ததினை போல், தயிர்ல நெய் இருக்கு பால்லையும் இருக்கு, ஆனா தயிர்ல இருக்க நாய் வெளிப்பட்டு நிற்கும், அப்படி கடைஞ்ச விடையும். ஆனா பாலில் நெய் மறைந்து நிற்கும், தயிரில் வை நெய் விளங்கி தோன்றுகிறது, பாலில் நெய் மறைந்திருக்கிறது. சிவ வேடத்தில் தயிரில் நெய் போல சிவபெருமான் விளங்கி தோன்றுகிறான், மற்ற இடங்களில் பாலில் நெய் போல மறைந்திருக்கிறான். பாசத்தார்க்கு என்றாம்பதி, அதனால சிவ வேடத்தில் சிவபெருமான் விளங்கி தோன்றுகிறார், மற்ற இடங்களில் மறைந்து நிற்கிறார். விளங்கி தோன்றுவது தயிரில் நெய் போல, மறைந்து நிற்பது பாலில் நெய் போல என்று இங்கு சொன்னார். இரண்டாவது எடுத்துக்காட்டு, கண்டதொரு, இப்ப இது வந்து வேடத்துக்கு சொல்லிட்டார். முதல் எடுத்துக்காட்டு எதை சொல்லிட்டாரு, வேடத்தை பத்தி விஷயம். இரண்டாவது எடுத்துக்காட்டு சிவலிங்கத்தை பத்தி சொல்றாரு. ஏன்னா இங்க என்ன சொல்லுச்சு, வேடம் சிவலிங்கம் ரெண்டு இடத்திலையும் வெளிப்படுவார்கள் சொன்ன ரெண்டு இடம் சொல்லிச்சுல்ல, அந்த ரெண்டு இடத்தையும் விளக்குறார். வேடத்தை பத்தி விளக்கியாச்சு, இப்ப சிவலிங்கத்தை பத்தி விளக்குறார். என்ன விளக்குறாருனா, அருமையான ஒரு விஷயம் விளக்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த ஆலயத்துல சிவலிங்கம் இருக்கிறது, அந்த ஆலயத்துல இருக்கிற சிவலிங்கம் எல்லோருக்கும் கடவுளாக காட்சி அளிக்குமான்னு அழிக்காது. எல்லாருக்கும் எப்பொழுதும் கடவுளா தெரியுமானா, தெரியாது. ஆனா சிவனடியார்களுக்கு எப்போதும் சிவலிங்கம் கடவுளாகவே தெரியும். மற்றவர்களுக்கு என்ன அப்படின்னா, நாம சிவபூஜை செய்யும் போது மந்திர உச்சாரணை செய்து நிற்கும் பொழுது சிவம் சிவலிங்கம் சிவமாக காட்சிப்படும். மந்திரத்தின் மூலமாக நாம இருக்கும் பொழுது சிவலிங்கம் சிவமாக காட்சி வரும். கோயில்ல சிவலிங்கத்துக்கு என்ன செய்வாங்க, இந்த இது ஏத்துவாங்க, மந்திரத்தால ஏத்துவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னா, அவ்வாறு ஏற்றப்பட்டால்தான் மற்றவர்களுக்கு அது சிவமாக தெரியும். ஆனால் சிவனடியார்களுக்கு சிவலிங்கம் எப்போதுமே சிவமாக தெரியும். சிவனடியார் அல்லாதவர்களுக்கு கொள்ளில் இருக்க சிவலிங்கத்தை பார்த்தா சிவமாகவே காட்சிப்படுமா என்றால் சொல்ல முடியாது. கண்டதொரு மந்திரத்தால் காட்டத்தில் அங்கி வேறு குண்டல் போல் நின்று அங்கு உள்ளதாமா, கண்ட ஒரு தான் அதுவாய் அந்தானா, தான் அதுவாய் தோன்றானோ, தான் அதுவாய் காணும் தவர்க்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, விறகுல நெருப்பு மறைஞ்சு நிற்கிறது, அதுபோல பக்குவம் வராதவர்களுக்கு சிவலிங்கத்துல சிவம் மறைஞ்சுதான் இருக்கும். ஆனா விறகுல நம்ம முயற்சி செய்த பிறகு தீ வெளிப்பட்டு நிற்பது போல, பக்குவம் வாய்ந்தவர்களுக்கு எப்பொழுதுமே சிவலிங்க சிவமாகவே காட்சிப்படும். அது ஒரு செய்தி என்ன அப்படின்னா, சிவலிங்க சிவனடியார்களுக்கு சிவமாக காட்சிப்படும், மற்றவர்களுக்கு அது சிவமாக காட்சிப்படாது. நான்காவது அதிகரணம், இந்த பாடல்ல மொத்தம் மூணு விஷயம்தான். பாட்டுல சூத்திரத்துல பாத்தீங்கன்னா மூணு தான் இருக்கு. என்ன இருக்கு, முதல் பகுதி செம்மலர் நோந்தால் சேரலோட்டா அம்மலம் கனி, இது ஒரு பகுதி. அன்புறவோடு மறி ரெண்டாவது பகுதி. மாலர நிலையம் அறிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரங்கணத்தோடுமே மூணாவது பகுதி. மூணு பகுதி தான் இருக்கு சூத்திரத்தில் இருக்கிறது, மூணு பகுதி தான். அப்ப எத்தனை அதிகாரம் வரணும், மூணு தான் வரணும். ஆனா மூணையும் சொல்லிட்டு நெய்கண்டா கடைசியாக நாலாவது அதிகாரம் முத்தாய்ப்பாக சொல்ற என்ன அப்படின்னா, இனி இவ்விடங்களில் வழிபடுக என்றது, நரம்பு நாடி முதலியவற்றை தான் அதுவாய் வரும் குருடன், அவை ஆகாவாறு அப்புருடனும் ஆகலாம். குருடன்னா உயிர், நாடி நரம்புல எல்லாம் உயிர் கலந்து நின்னாலும் அது வேறு இது வேறாகத்தான் இருக்கிறது. அதுபோல உயிரில சிவம் கலந்து நின்னாலும் அது வேறு இது வேறாக இருக்கிறது. ஆனால் அந்த சிவம் காட்சிப்படுவதற்கு வழிபாடு செய்யணும்னா, என்ன வழிபாடு செய்யணும்னாங்க, இங்க மெய்கண்டார் சிவஞான போதத்தை முடிக்கும் தருவாயில் மூன்று வழிபாடுகளை வலியுறுத்தி முடிக்கலாம். மூணு வழிபாடு, என்ன வழிபாடுன்னா அது குரு லிங்க சங்கமம் என்று நம்ம சொல்லுவோம். குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு என்று நாம் மூணு வழிபாடு சொல்லுவோம். அந்த மூணு வழிபாடு இங்க நான்காவது அதிகரணமாக வைக்கலாம். அப்ப சிவஞான போதத்தை நிறைவு செய்யும் மெய்கண்டா இந்த மூன்று விதமான வழிபாடுகளை வலியுறுத்துகிறார். என்னெல்லாம் வழிபாடு? குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு. சங்கமம் என்றால் அடியார். சங்கமம் என்பது அடியவர்.